fase de enamoro ya no es un mismo más cualquiera de los entornos de esta. Vení a ser un María aquí contigo la más grande. Para que tú te des la fase de un islam y se pueda creer que yo te doy más grande.
நீங்கள் ஆதமுக்கு எதிராக ஆறுங்கள் என்ற கருத்தை அங்கே போகிறார்.
ஜாதியிலே ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தது. யார் போய் அவங்க டெலிகேட்ஸ் பண்றது அப்படின்னு தெரியணும்ல. எல்லாரும் பேச முடியாத ஒரு சபை, ஒருத்தர் ஒரு குழு, ஒரு டெபுட்டேஷன் ஒரு இடத்துக்கு போச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு தலைவர். அதே மாதிரி அந்த இடத்துல இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சதல்ல, இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து சொல்லி தருகிறார்களே, டெபுட்டேஷன் போனா தலைவரா இருக்கணும். அது உங்களுக்கு நடத்தப்பட்ட பாடமாக எத்தோ ஆரம்ப காலத்திலே ஆகும். அப்ப இந்த குழுக்கள் எல்லாம் சேர்ந்து நாயில் தலைவராக தேர்ந்தெடுத்தது. இது வந்து அஜத்திலோ குருடா உள்ளாரல்ல, குருத்துமி என்று உலக மக்களால், உலக அறிஞர்களால், உலக முஸ்லீம்களால் யோகோவித்த மனதோடு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விளக்க உரையினுடைய ஒரு திட்டம். அப்ப அதுல சொல்றாங்க நாயில் அந்த குரு தலைமையாக தலைவராக அங்கீகரிப்பது. அப்ப அந்த நாய் தன்னுடைய கரண குருட முகமாக தன்னுடைய முகத்தை மாற்றி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி நின்றது. நாய் திரட்டிக்கிட்டே ஓடி போயிருந்தாங்க, திடீர்னு திருப்பி நடிச்சுனா எப்படி இருக்கும், எல்லாரும் சொல்றதானே அது அதனுடைய பார்வை. நம்ம திருப்பி ஓட வேண்டியது இருக்கும், உலகத்தை நம்ம சாதாரணமா. அப்ப இது ரெடியாக நின்ற போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குள்ளே ஒரு அச்சம் ஏற்பட்டு விட்டது. என்ன நடக்கிறது ஒன்றும் புரியவில்லை. நாய் என்ற பிராணி அது என்னன்னே தெரியல, வாயிலையும் போட்டு காட்டுனா என்ன நடக்கும், இயற்கையிலேயே மனிதர்களுக்கு ஏற்படுகிற பயம், அந்த பயம் அங்கே உள்ளே போட்டியது. உடனே அண்ணா முத்தாரா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கிறார். ஒவ்வொரு நேரங்களிலும் எது எது தேவை ஏற்பட்டதோ அதற்கு தகுந்தார்கள் பயிற்சித்துக் கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில் இந்த நேரத்திலே நாய் எதிரியாக ஆகிவிட்டது ஷைத்தான் தூண்டுதலின் காரணமாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை கண்டு பயந்து நிற்கிறார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலே இருந்து இறங்கி சொன்னார்கள், ஆதம் அவர்களே நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், உங்களுடைய கரத்தை அந்த நாயினுடைய தலையிலே வைத்து தடவுங்கள், என்ன நடக்கிறது என்று பாருங்கள் என்று சொன்னார்கள். இப்படி அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். அப்ப அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கரத்தை நாயினுடைய தலையிலே வைத்து தடவினார்கள். அந்த நாய் அப்படியே நிலைமையை மாற்றிக் கொண்டது, இவர்கள் மீது பிரியம் உள்ளவராக ஆகிவிட்டது. இவர்கள் மீது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இயற்கையிலே பிரியம் உள்ளதாக அது ஆகிவிட்டது. ஆகவே தான் அன்றைய தினத்தில் ஆதம் அவர்களை மட்டுமல்ல அவர்களுடைய சந்ததியையும் பாதுகாக்கிற ஒரு நிலைமையை ஒரு விலங்கினம் எடுத்துக்கொண்டதற்கு அது மட்டும்தான் வித்தியாசமே தவிர கடிச்சிட்டிக்கிற பொருள் வேற ஏதாவது உதவி கட்டவுடனா போறது, அது மட்டும்தான் மனிதனை பாதுகாக்கிற பொறுப்பே, மனிதனோடு ஒன்றி அவனோடு வாழுகிற ஒரு சூழ்நிலையை நாய். ஆனா இந்த உமத்துக்கு அதை தடை என்பதும் அதனோடு வீட்டுல வச்சுக்கிறது வளர்க்கிறது அதெல்லாம் கூடாது என்பது அது நம்ம எல்லாம் அறிந்த உண்மை. அப்போ இந்த நிலைமைக்கு நாய் ஆனதற்கு காரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தடவு. அதை எழுதிவிட்டு அந்த இமாம் திரும்பவும் எழுதுகிறார்கள். ஆனா சில நேரத்துல நாயை சேட்டை பண்ணும், சில நேரத்துல கிடக்கும், நம்ம ஏதாவது போனா வரணும், கடிக்க வர மாதிரி புலர்ற மாதிரி இதெல்லாம் சேட்டை வரும். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா சேத்தானி அந்த ஏவினான் இல்லையா, அதனுடைய அசராத்து அந்த நேரத்திலே முதல் நாயிலே ஏற்பட்ட அசராத்தினுடைய வளர்ச்சி இன்றைய தினத்திலே இருக்கிற நாய்கள் வரை தொடர்ந்து இருக்கிறது. அதனால நீ கல்லை கொண்டு அடிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா வேகமாக ஓடுகிற நாய், நீங்கள் கல்லை கீழே கொண்டு விட்டு ஒரு பிஸ்கெட்டை வாங்கி காட்டீங்கன்னா வாழ்ந்து போகும். இது இன்றைய தினத்தில் உள்ள நிலைமை என்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டதினால் ஏற்பட்ட வரக்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தஃப்ஸீரிலே ஜமீனா என்பதற்கு இதையும் விளக்கமாக சேர்த்து இமாம் குர்துபி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலே கொண்டு வருகிறார். இப்ப அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இம்மா எத்தி என்னக்கும் மின்னி புதன் பமன் தவி அபுதாய் பதா தோசும் அலை பதா என் குலத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு நேர்வழி வரும். இதுக்கு இமாம்கள் விளக்கம் எழுதுகிற போது இன்னும் கபீர் குருதுபி அதே போன்ற இன்னும் பெரிய பெரிய இமாம்கள் இதற்கு விளக்கம் எழுதுகிற போது சொல்லுகிறார்கள், என்னிடத்திலிருந்து ஒரு ரசூலை நான் உங்களுக்கு அனுப்புவேன், ஒரு தூதுவரை, அவர் உங்களிலிருந்து உண்டானவராக இருப்பார், சாப்பிடுவார், குடிப்பார், நீங்கள் என்ன செய்வீங்களோ எல்லாத்தையும் செய்வார், செஞ்சு கொடுத்துட்டு என்னுடைய நேர்வழியினுடைய அந்த ஏகத்துவத்தினுடைய கருத்தை உங்களிடத்தில் எடுத்து வைப்பார். இது ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து, உங்களிடத்திலே ஒரு வேதம் கொடுக்கப்படும், ஒரு புத்தகம், அந்த புத்தகத்திலே அல்லாஹ்வினுடைய கட்டளை இருக்கும், அதை ஏற்று நீங்கள் செயல்படுங்கள் என்பது இரண்டாவது கருத்து. இப்ப இந்த இரண்டு கருத்துக்களையும் அடிப்படையாக வைத்து சொல்லுகிறார்கள், நேர்வழி எந்த நிலைமையிலும் வந்தே ஆகும், வராமல் இருக்காது.
ஏன் அப்படின்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்குகிற போதே அல்லாஹ் முத்தாலா நபியினுடைய ஸ்தானத்தில் வைத்து இறக்கினார். ஏன்னா பின்னாடி வர சந்ததிகளுக்கெல்லாம் ஒரு முன்னேற்பாடாக இருக்க வேண்டும். ஒரு நிமிடம் கூட, ஒரு நிமிடம் கூட தப்சீர்களில் எழுதுகிறார்கள், ஒரு நிமிடம் கூட இந்த சமுதாயத்திற்கு நேர்வழியினுடைய அறிவை அல்லாஹ் ஏதாவது ஒரு விதத்திலே தராமல் இல்லை, அவன் தந்து கொண்டிருக்கிறார் என்று வேத மறுக்கும் அல்லது நபி இருப்பார்கள். உம்மத்துக்கள் மறுக்கும், அது இரண்டாவது பிரச்சனை. என்ன செய்யும் உம்மத்து, என்ன செய்யும் அப்படின்னு சொல்லும். ஆனாலும் அல்லாஹ் முத்தாலா வேத தூதுவரையோ அல்லது வேதத்தையோ அவர்களுக்கு முன்னால் திறந்து வைத்து விடுகிறார். அது எடுத்துக் கொள்வதும் எடுத்துக் கொள்ளாததும் அவர்களுடைய பிரியத்தை பொறுத்தது. இதுதான் நடக்குது. அப்ப இன்னொரு கருத்து இல்ல என்ன அப்படின்னு சொன்னா, வந்த நோக்கமே ஹிதாயத்தை அடிப்படையாக கொண்டது. நான் போன வாரத்திலே சொல்லும் போது சொன்னேன், போன தினத்திலே சொல்லும் போது சொன்னேன், ஆகமே உங்களை நாம் உலகுக்கு அனுப்புகிறோம். உங்களை அனுப்புவதனுடைய முழுமையான நோக்கம் நம் புறத்தில் இருந்து வருகிற அந்த நேர்வழியை எப்படி செயல்பட வேண்டும் என்று செயல்படுவதுதான் நோக்கம். வேற ஒண்ணுமே கிடையாது. சோறு நம்ம தருவோம், அதுக்கு சாணம் நம்ம கொடுப்போம், பைசா நம்ம கொடுப்போம், எல்லாம் நம்ம அளந்து நிர்ணயிச்சு. முன்னாடி ஒரு ஹதீஸ்ல சொன்னோம்ல, மனிதனை படைப்பதற்கும் முன்னால் கிட்டத்தட்ட 20,000 வருடங்களுக்கு முன்னே உங்களுடைய நசீபுகள், உங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டிய ரிஸ்க்குகள் எல்லாம் எழுதி முடிக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு வர ஆளுகளுக்கு எழுதி எல்லாம் முடிச்சு கிடைச்சு ஃபெயில் பண்ணி, இதுதான் தலைகீழ நின்னாலும் குட்டி கரணம் போட்டாலும் அவ்வளவுதான் வரும். அதுல யாருக்கும் கூட ஒரு குறை இந்த கதையே கிடையாது, எழுதி முடிக்கப்பட்டது. அப்போ நீங்கள் அதற்கு தகுந்த வேலையை செய்வீர்கள், அடைந்து கொள்வீர்கள். அதுதான் புரிஞ்சு போன கதை. அப்போ நோக்கம் என்ன, இங்கே வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, ஹிதாயத்தை பெறுவது. அல்லாஹ் எப்படி நடக்க சொன்னாலும் அப்படி நடப்பது. இப்ப இதுல ஒரு விஷயம் இருக்கிறது, சாதாரண உலகத்துக்கே தெரியும். நம்ம அடிக்கடி சொல்ற உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டோம், எத்தனையோ கார் கம்பெனிகள் இன்னைக்கு வந்துருச்சு. கார் அறிமுகப்படுத்தலாம், அல்லது ஒரு பொருளை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அறிமுகப்படுத்தும் போது அதோட சேர்த்து ஒரு புக்லெட்டையும் போடுறான், இதுக்கு பேரு கார், அவன் பேர் வைக்கலாம், இதற்கு பேரு வால்வோ கார், இதற்கு பேரு அந்த கார், இதற்கு பேரு பென்ஸ் கார். அப்ப அவன் சொல்ற பேரை தான் நம்ம சொல்லி கூப்பிடணுமே தவிர, இல்ல இல்ல என் வீட்டு காரு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் வாங்கினேன், அதனால இதுக்கு பேரு இலியாசின்னு வச்சுக்குவேன்னா உலகம் பத்துக்குள்ளாரு சிரிப்பான். அப்ப அவன் என்ன பேரு சொல்றானோ, 1.5 லட்சம் ரூபாய் உன் வீட்டு காசா இருந்தாலும் சொல்றவன் யாரு பேரு வைக்கிறவன். அப்ப அவன் முன்ன முடிவு பண்ணுவான், பிரேக்கை எங்க வைக்கிறது, அது ஹேண்ட் பேரை எங்க வைக்கிறது, அதற்கு ஆக்சிலேட்டர் எங்க வைக்கிறது முடிவு பண்ணுங்கிற தகுதி அவனுக்கு மட்டுமே உண்டு. ஏன் வீட்டுக்காரு 1.75 லட்சம் திரும்ப கொடுத்து நான் வாங்கியிருக்கேன், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாத்திலாம் வைக்கிறேன், ஹேண்ட் பேர் அமைச்சியில் வச்சுக்கிறேன், அதை எங்க வச்சிருக்காங்க. அப்போ இந்த உலகத்தை படைத்தால்தான், மனிதனை படைத்தால்தான், இதற்கென்று ஒரு நியதியை நிர்ணயித்தான். அவன் எப்படி சொன்னாலும் அந்த வழியில தான் நாம நடக்கணும். எனக்கு இப்படி ஒரு சிந்தனை புதுசா போனது, இப்படி நடந்தா நல்லது கிடைக்குமோ, நல்லது கிடைக்க இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீ நடந்தாய் என்று சொன்னால் அதனுடைய பாதிப்புகள் உன்னை மட்டும் இருக்காது, தம்பி உலகத்துக்கே இருக்கும். எப்படி ஒருத்தர் ஸ்டேரிங்கே எல்லாத்தையும் புரிஞ்சு இந்த சைட்ல வச்சுக்கிட்டு பிரேக்கு பதிலாக ஆக்சிலேட்டர்ல தான் அனுப்புவேன் சொன்னாலும் என்ன நடக்கும், ஓட்டல் அவருக்கு மட்டுமா பாதிப்பு போற எல்லாம். அதனால அந்த நிலைமை அல்ல, உலகத்திலே நீங்கள் வந்ததற்கு முதன்மையான காரணமே இதாயிரத்து மட்டும்தான். அப்ப இன்னைக்கு எந்த லெவல் அதற்கு நம்ம இருக்கோம், இந்த இடம் ஒண்ணுல அங்கிருந்து நாடு பல்வேறு நாடுகளை கடந்து அங்கிருந்து இங்க வந்து இறங்கி இருக்கும் கூட்டு சம்பாதிக்கிறதுக்கு. ஓகே, அது யாரும் தவறுன்னு சொல்லல, மார்க்கம் தப்புன்னு சொல்லல. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் அனுபவித்துக் கொள்ளுங்க. அண்ணா வாழ்க்கைக்கு கொடுத்திருக்கக்கூடிய டெபினேஷன்ல நாம் எங்கே இருக்கிறோம், அல்லாஹ் வாழ்த்துக்கு வாழ்க்கைக்கு கொடுத்திருக்க டெபினேஷன் என்ன, ஹிதாயத்தை பெறுவது. அந்த ஹிதாயத்தை பெறுவது என்ற வாழ்க்கையினுடைய டெபினேஷனை நாம் எங்கே இருக்கிறோம், நமக்கு தெரிந்த ஹிதாயத் என்ன, நாம் இருக்கிற நிலைமை என்ன, முதல்ல புரிய வேண்டிய கடமை. ஏன்னா தத்துவமே அதுன்னு சொல்லி குரான் முடிச்சிருச்சு, இதுக்கு அடுத்த ஆயத்தோட முடிச்சு போச்சு. இந்த நம்ம இதுவரைக்கும் வானத்தை படைச்சது, பூமியை படைச்சது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைச்சது, எல்லா வரலாறு அடுத்த ஆயத்தோட முடிஞ்சு போச்சு. அடுத்த ஆயத்துக்கு பின்னாடி வேறு ஒரு சம்பவம் ஆரம்பிக்கிறது. அதனால அல்லாஹ் முத்தாலா தன்னுடைய மொத்த கருவையும் கொண்டு வந்து இந்த இடத்துல ஒட்டு மொத்தமா நிறுத்தலாம். இவ்வளவு பெரிய ஆளாக உன்னை படைத்து அறிவை கொடுத்து உன்னை நல்லவராக ஆக்கி, நேற்றே சொன்ன மாதிரி வலக்கது கர்மம்னா பனி ஆதம, வலக்கது கர்மம்னா பனி ஆதம, அதாவது ஆதமனுடைய மக்களை நாம் சிறந்த சந்ததிகளாக இந்த உலகத்தில் ஆக்கி இருக்கிறோம். இன்னும் அவர்களுக்கு வந்து ஒரு சத்து நாமும் இனப்பங்கிவர் ஒவ்வொல் நாமும் அலா கசீரின் பின் மன் ஹலக்கனா தஃதீலா, சிறந்த உணவை நீ எப்படி சாப்பிடுறதுக்கு எது இதமாக இருக்கும், எதை சாப்பிட்டால் உன்னுடைய வயிறு கெடாது, நீ உருப்படியாக இந்த உலகத்திலே இருப்பாய், தரமாக தேர்ந்தெடுத்து உனக்கு உணவை நாம் புகட்டுகிறோம், புகட்டி கொண்டே இருக்கிறோம். அதே மாதிரி உலகத்திலே உள்ள எல்லா வர்க்கங்களையும் விட தலை சிறந்த வர்க்கமாக உன்னை ஆக்கி உனக்கு இருக்கிற அறிவு என்ற ஒரு பெரிய செல்வத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். அப்ப இவ்வளவையும் செஞ்சு வச்சு தன்னா கொடுத்தாரா, ஒரு விஷயத்தை மட்டும்தான் எதிர்பார்ப்பதாக சொல்லுகிறார் என்ன இதாயம், அதை மட்டும் என்னுடைய வழி எப்படி வருகிறதோ அப்படி செய்யப்படும். இப்ப இந்த இடத்துல இதாயத் அப்படின்னா அர்த்தம் புரியணும், நேர்வழியின் பக்கம் செல்லுவது. ஹிதாயத் என்ற வார்த்தைக்கு ரெண்டு பொருள் இருக்கிறது, ஒன்று தலாலத்து இலல் ஹைர், நேர்வழியின் பக்கம் அடையாளம் என்று காட்டுவது, அல்லது நேர்வழியின் எது நேர் அதாவது நல்லது எதன் பக்கம், நல்லதின் பக்கம் எது கொண்டு போய் சேர்க்குமோ அந்த அடிப்படையிலே போவது. அபுதாபிக்கு போகணும் எந்த ரூட்டுங்க அப்படின்னு யாரையாவது கேட்டா, இப்படி போய் ஷேக் ஜாயித் ரோட்ல அப்படி போங்க, இந்த சைடு போனீங்கன்னா போர்டு வரும் அபுதாபின்னு போட்டிருக்கும். இது நேர்வழியின் பக்கம். ஒருத்தர் கேட்கிறார் அபுதாபிக்கு போகணும், நேரம் ரோட்ல போய் ஷேக் ஜாயித் எமிரேட்ஸ் ரோடு வரும் ஒம்மான்னு போட்டிருக்கும், அந்த சைட்ல திருப்பி போங்க, நேரம் கொண்டு போய் உங்களை சேர்த்து விடுறேன்னு அவனை கேட்பான் வைத்தியமா, அது கூட தெரியாது எப்படி போறதுன்னு நினைப்பா நான் கேட்டேன். அப்ப ஏன்னா முடிவு நான் எங்கே செல்ல வேண்டும் என்பதை அவர் குறிக்கோளாக வைத்திருக்க, அதனால ஒரு மனிதனுடைய குறிக்கோள் என்ன, சொர்க்கத்திலே நுழைவது. நாம் படைக்கப்பட்ட இடம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே மீண்டும் செல்வது. அதற்கு யார் வழிகாட்ட வேண்டும், நம்மை படைத்தவனை தவிர வேறு யாராலும் வழிகாட்ட முடியாது. அப்ப அந்த வழிகாட்டுதல் என்பதுதான் ஹிதாயம். இது அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது தப்பா சொல்லுவோம், கார் கம்பெனி கார் எல்லாத்தையும் வச்சு நம்மகிட்ட இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இப்படித்தான் ஓட்டணுங்கிறது எதிர்பார்க்கறது தப்பா, அப்படித்தான் நடக்கும். அதுக்கு மாற்றமாக போனா நம்ம மட்டும் இடிபட்டு சாக மாட்டோம், உலகத்தையும் ஆட்டாக்கி விட்டு போயிருவோம். அதனால அது அதை விட மேலாக இத்தனை படைப்புகளையும் படைத்து சூரியனை சந்திரனை கிரகணங்களை எல்லாத்தையும் படைச்சு வச்சு அதை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க, நீ இப்படி செயல்பாடுபாடு சொன்னா முடியாது அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய பலத்தனம். அப்ப இதை புரிந்து கொள்வது மட்டும்தான் வாழ்க்கையினுடைய நோக்கம். அப்ப சம்பாதிக்கிறது போறது, இப்ப நம்ம அங்கிருந்து வந்திருக்கோம் சம்பாதிக்கிறது தப்பல்ல, அப்ப அதற்காக வேண்டி இதை மறப்பதுதான் தப்பு, அதற்காக வேண்டி இதை விட்டு கொடுப்பது இருக்கிறதே அது தப்பு. இதையும் புரிந்து கொண்டு ஒருவர் அதிகம் கவனமாக இருந்தார் என்று சொன்னால் வெற்றியே வெற்றி, ஜெயமோ ஜெயம், இங்கு மட்டுமல்ல மறுமையிலும் அவருக்கு ஜெயமோ ஜெயம். இரண்டாவது விஷயம் இதிலிருந்து என்ன புரியப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு கருத்தை நம்ம விளங்கிட்டோம் ஒரு விஷயத்தை, அப்போ அதை என்ன செய்வோம், இயற்கையில் ஒருத்தருக்கு கிட்னியில கல் வலிக்கல், யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லாதவரை கேட்டு பாருங்களேன், இதுவரை ஒரு 30 பேரை பார்த்து அவர் உடம்பு சரியில்லை கிட்னியில கல்லுன்னா ஆளுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, திருச்சியில எந்த டாக்டர் போங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா பார்ப்பார் கொடுத்து சொல்லுவாரு, அவரு இன்னொருத்தர் சொல்லுவாரு மெட்ராஸ்ல இந்த டாக்டர் போங்க வழியே இல்லாம செய்வார், இன்னொருத்தர் போனா அவர் சொல்லுவாரு நீ இப்படி போன அப்படின்னு சொன்னா அடி அந்த இதுக்கு எதுக்கு ஆபரேஷன் அது இதெல்லாம், நீ இந்த மருந்தை மட்டும் தின்னா போகுப்பா சூப்பரா வேலை செய்யும், ஏன்னா அவர் பெற்ற அனுபவம். அப்போ இப்படி ஒவ்வொருவரும் தங்களிடத்திலே பெற்ற அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு எல்லாரும் ஆசைப்படுறாங்க, யாரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு இங்க இருந்து அஜத்து மட்டும் பேசிக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் வெளியே போய் நின்று பேசி பாருங்களேன், உடனே அவரு ஒரு விஷயத்த சொல்றாரு, ஆமா பாய் நான் கூட நேத்தான் நீங்க பார்க்கும்போது இப்படி ஒரு விஷயத்த பார்த்தேன், இப்படி ஒரு விஷயத்த கேட்டேன். எல்லாருக்கும் யாருக்கும் அழிவு இல்லைங்கிறதுலாம் உலகத்துல கிடையவே கிடையாது, எல்லாருக்கும் ஒரு லெவலா எல்லாம் பிரிச்சு கொடுத்துருக்கான், எவ்வளவுக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு அவனே முடிவு பண்ணி, இவங்களுக்கு இவ்வளவுதான் தேவை, இதுக்கு மேல இருந்தா சமுதாயத்துக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதே அளவுல வச்சிருக்கான், அவ்வளவுதான் பிரச்சனை. அப்ப இந்த ஹிதாயத்தை புரிந்து கொண்ட நாம் என்ன செய்யணும், இப்ப விளங்கிக்கிட்டோம் வாழ்க்கைக்கு ஹிதாயத்து மட்டும்தான் நோக்கம்னு தெரிஞ்சு போச்சு, இதை தவிர மீதி உள்ளதெல்லாம் சும்மா சைடு, சம்பாதிக்கிறதெல்லாம் சைடு, நீங்க சும்மா படுத்து கிடந்தாலும் உங்களுக்கு சோறு வரும் அதை பத்தி கவலையே இல்லை, ஏன்னா அது முத்தர் முடிவு செய்யப்பட்ட ஒண்ணு. ஆனா ஹிதாயத் அப்படி இல்லை, தேடியே ஆக வேண்டும், தேடியே ஆக வேண்டும். எத்தனையோ சகாபாக்களுடைய வரலாறு இதற்காக வேண்டி தங்களுடைய உயிரையே கொடுத்து அர்ப்பணித்து தேடி இருக்கிறார்கள், சாயங்கல்லா வளைவு செல்லம் அவருடைய வருகையை பார்த்து 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 இருந்து எந்தைய தினத்தில் இந்த ஹிதாயத்து கிடைக்கும் என்று ஓடிய சகாபாக்களுடைய வரலாறுகள் இன்றைக்கு புத்தகத்தில் கொண்டிருக்கிறது. அதனால தேடப்பட வேண்டிய ஒன்று இதுதான், உணவும் 40 லட்சம். அப்ப நம்ம அந்த லிஸ்ட்ல இதை வைக்கல, நம்மளுடைய வெப்ப என்ன அந்த லிஸ்ட்ல நாம இதை வைக்கல, அப்ப வைக்க வைப்பதற்கு நாம் கடைகள் விட்டிருக்கோம், அப்படி வைத்தால்தான் இந்த உலகத்திலே உருப்படுவோம். ஏன்னா அல்லாஹ் வாக்கிக்கு சொன்ன தத்துவத்தை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு தத்துவத்தை நாம் தேடணும்னா போகுல போக்கு வேற ஏதாவது. திருப்பானிய ஒரு இடத்துல சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதன் பணத்தை சேகரித்து வைக்கிறான், அதை எண்ணி பார்த்துக் கொண்டே இருக்கிறார். இவர் நினைத்துக் கொண்டால் இவருடைய பணத்தை கொண்டு இவர் உலகத்தில் அகலதா நிரந்தரமாக இருக்க போறோம். அந்த 25 லட்சம் இருக்குப்பா, நோயினா பார்த்துக்கலாம், குடும்பம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு இவரே ஒரு முடிவு பண்ணிக்கொண்டார். அகலதா அல்ல, அதே இப்ப வந்துருச்சுன்னா 25 லட்சம் எல்லாம் குஷியா போயிடும். வேலை நம்ம குடும்பமும் முடிவு பண்ற 24 சோதனையை ஆரம்பிச்சுட்டோம்னா ஒரே ட்ரீட்மெண்ட்ல திடீர்னு மண்ட நிரம்பு நின்று போச்சானோட 25 லட்சத்தை கிளம்பி அங்க டாக்டர் வச்சு உன்னை ஒதுக்கி தள்ளிடுவோம். அதனால அதுவல்ல ரிசுக்கு வச்சுக்கோம். அப்ப எது தேவை? இதாயத் என்பது தேவை. நேர்வழியின் பக்கம் போக வேண்டும் என்ற ஆசை இயற்கையிலே உள்ளது. அது யாரா இருந்தாலும் சரி, சும்மா பழைய உடம்பு சரியில்லைன்னா கூட எங்க போய் காட்டினா நல்லா போவோம், அங்க வரைக்கும் போவோம். இயற்கை குணம் அப்படியே தான் வாழ்கிற வாழ்க்கையினுடைய நிலை நல்லதாக இருக்கிறதா என்று பார்த்து தேர்ந்தெடுக்கவில்லை மனிதன். வாழ்க்கை சாப்பிடலாம், ஒரு நிமிஷம் கரைஞ்சு உள்ள வேணும். உண்மையை எல்லா நிலைமைகளையும் வாழ்க்கையும் முழுமையாக நிர்ணயித்திருக்கிற அந்த நெறியை ஏன் பார்க்கவில்லை? ஏன் அப்படி பார்த்தாலும் அதை பற்றி சிந்திப்பதில்லை? சும்மா சாதாரணமே தான் பேச்சு போறாரு அப்படிங்கறதல்ல. இது அறிவு குறைச்சலா இருந்தாலும் சரி, கூட இருந்தாலும் சரி, அறிந்த ஆளுநர் முட்டை வசித்து மக்கள் எனக்கு பாதினாக அறிவுனாலும் அவரும் சிந்திக்க வேண்டிய கடமை. ஏன்னா சாப்பாடை தேடுவதற்கு, ரிஸ்கை தேடுவதற்கு இவ்வளவு தூரம் பிரயாணித்து வர தெரிந்த ஒரு மனிதனுக்கு நான் இருக்கிற பாதையை எப்படி முடிவு செய்திருக்கிறோம், நான் இருக்கிறது சரியா அப்படின்னு அதை பத்தி உண்டான சிந்தனை இல்லை போச்சு, வாழ்க்கையே அடிமாங்கிருச்சு. அப்ப அதான் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், மனிதனை படைத்ததற்கு பின்னால், அவனை உலகத்திற்கு அனுப்பியதற்கு பின்னால் ஹிதாயத் என்ற நேர்வழி, அவன் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த வாழ்வியல் தத்துவங்களை நாம் கொடுத்து அனுப்பியிருக்கிறோம். அந்த பாட்டைகளை நீங்கள் வாழ்ந்த சரி வாழ்ந்தவோ முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டு முஸ்லீமா இருக்கிறார், தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், சக்காட்டு கொடுக்கிறார், இருக்கிறார், போறார், சம்பாதிச்சார், மூத்தா போயிட்டார், முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சோம். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, எப்படி ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு கல் இருக்கு, அல்லது இன்னொருத்தருக்கு ஹார்ட்ல பிரச்சனை, இன்னொருத்தருக்கு சுகர் இருக்கும், உடனே அந்த டாக்டர் போங்க அவர் நல்லா பாக்குறாரு அப்படின்னு சொல்றப்போ, இதே மாதிரி இந்த இதாயத்தினுடைய ஆசையை நாம் ஏற்றுக்கொண்டுவதில்லை. கேள்வி இருக்கிறது, உனக்கு இது சரின்னு தெரிஞ்சு போச்சு, ஏன் மத்தவங்கள்ட்ட நீ இதுவரை சொன்னதே இல்லை? ஒரு கூட்டம் நடந்தது இடையில, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கும். ஒரு மஜலதா மதரசாவில ஓடிக்கொண்டிருக்கிற போது ஒரு பத்திரிகையில படித்த ஞாபகம், அதுல வந்திருந்தது ஒரு மிகப்பெரிய கான்பரன்ஸ், இதுல சவுதியில நடந்துச்சு. அதுல ஒரு புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த ஒரு விஞ்ஞானி அறிமுகப்படுத்தப்பட்டார். புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த இஸ்லாத்தை அதாவது விஞ்ஞானத்தை தேடுகிறேன் தேடுகிறேன் கடைசியில போய் முட்டி அவருக்கு இந்த மார்க்கம் கிடைத்தது. அவர் அறிமுகப்படுத்தப்பட்டார். அவரை வந்து தெளிவுபடுத்துவதற்காக முஸ்லீம் ஆகிட்டார். ஒரு பெரிய கிரேட் ஜீனியஸ், அதே போன்று ஒரு சயின்டிஸ்ட், அதே மாதிரி வேர்ல்டு ஃபேமஸ், இவ்வளவு பெரிய ஆளுநர்னு அவரை வந்து இது பண்ணுவாங்க. சாதாரணமா இங்க வந்து கொடுத்த நான் முஸ்லீம் ஆகிறேன் சர்ச்ச லாயா இருக்கிற அப்படின்னு இருக்குவாங்க. அவங்க ஒரு கிரேட் ஜீனியஸ் வாகனம் உட்கார வச்சு ஃபங்க்ஷன் நடக்கும். இப்ப அவர் பேசுறார், ஒவ்வொருத்தரும் வந்து பேசிட்டு இவருடைய இவர் பேச அழைக்கப்படுகிறார். அப்ப சொன்னார், துரோகிகளே, புதிய அறிஞர்கள், துரோகிகளே, உலகத்தை ஏமாற்றுகிற ஏமாற்றுக்காரர்களே, உங்களை பார்த்து நான் பேசுவதற்கு வருத்தப்படுகிறேன். ஒரு சின்ன ரேடியா தயாரிக்கலாம், ஒரு சின்ன ரேடியோ, ஒரு லைட் ஒரு நாட்டில் கண்டுபிடிக்கலாம், இந்த லைட் நல்லா இருக்கு அப்படின்னு உலக சந்தைக்கு கொண்டு வந்து அந்த லைட்டை உலகம் பூரா பரவலாம். ஒரு டிவி கண்டுபிடிக்கலாம், இப்படி பிளாஸ்மா ஸ்கிரீன்னா உடனே சந்தைக்கு கொண்டு வந்தா உலகம் பூரா அறிமுகப்படுத்தலாம். இப்படி ஒவ்வொரு நாட்டினரும் தங்களுக்குள்ளே எந்த ஒன்று மறைந்திருக்கிறதோ, அது சாதாரண உலகத்தினுடைய பொருளாக இருந்தாலும் சந்தைக்கு கொண்டு வந்து உலகத்திற்கு அறிமுகங்கள் கொடுக்கிறது. ஆனால் இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை மறைந்து வைத்துக் கொண்டு அப்படி மண்ணு மாதிரி இருக்கீங்களே, பண்ணலாம், மத்தியிலே போய் சொல்லுங்கிறது ஒரு விதம். வித்தியாசமாக தலைவர்களை அனுபவம், ஒரு பெரிய தலைவர் ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு பொலிட்டீசியனா இருக்கார், அல்லது ஒரு மிகப்பெரிய கல்லூரியினுடைய தாளாளராக இருக்கிறார், ஒரு கல்லூரியினுடைய பிரின்சிபாலாக இருக்கிறார். இப்ப இவர்கிட்ட போய் சாதாரணமா நேரடியா எல்லாரும் போய் ஆன்லைன் இஸ்லாமா இது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப அவங்களை எப்படி கூப்பிடணும் அப்படின்னு ஒரு உயரிய சிந்தனையோடு அந்த கூட்டம் என்ன செய்ததுன்னா, ஒரு பேச்சு போட்டி, ஒரு பேச்சு எடுப்பதற்கு நாலு பேரை தயார் செய்தது. நாலு பெரும் 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 செல்வந்தர்கள், பெரும் அறிவியல் உயர்ந்தவர்கள், டாக்டர் ரெண்டு பேர், டாக்டர் ரெண்டு பேர் ப்ரொஃபசர்ஸ், அவங்கள்ட்ட போய் நேரடியாக முன்னாடியே சொல்லிட்டாங்க, உங்கள்ட்ட இந்த நேரத்தில் நாங்கள் பேட்டி கேட்க வருவோம், வரும்போது இஸ்லாத்தை பற்றி உண்டான சில கருத்துக்களை கேட்போம், அதோடு சேர்த்து உலக லெவலில் உள்ள பொருளாதார அமைப்பு அந்த ப்ரொஃபசருக்கு தகுந்த மாதிரி இதை சேர்த்து கேட்போம். முடிந்தது இது ஒரு. இரண்டாவது, இதே நபர்களுக்கு கட்டுரை போட்டி ஒன்று நடத்தப்படுகிறது. அந்த கட்டுரைக்கு யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ 1700 ரூபாய் அவர்களுக்கு பரிசு அறிவிக்கப்படுகிறது. இவர்கள் இஸ்லாத்தை பற்றி கட்டுரை எழுதுகிறார்கள், அதே ஒரு பெண் டாக்டர் தேர்வு செய்யப்படுகிறார், தேர்வு செய்யப்பட்டு பரிசு வழங்க வருகிற திறந்திருக்கு அவர் அழைக்கப்படுகிறார், மேடையிலே வந்து பரிசு வாங்கி வருகிற போது சற்றே நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் மைக்கை பிடித்து சொன்னார், இத்தனை நாள் நான் என்னுடைய தொழிலிலே கவனமாக இருந்தேன், இன்றைய தினத்தில் இப்படி ஒரு உயர்ந்த மார்க்கம், இதுவரை தெரபிஸ்ட் அப்படி இப்படின்னு சொன்னா இப்படிதான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பத்திரிகைகளில் அப்படித்தான் படித்துக் கொண்டிருந்தேன், ஆனால் இவ்வளவு ஆழமான கருத்துக்களை, அதுவும் மெடிக்கல் ரீதியாக இவ்வளவு கருத்துக்களை ஒட்டி இருக்கிற ஒரு அறிவை எனக்கு நீங்கள் சொந்தமாக்கி தந்தீர்கள், அதனால இந்த கட்டுரைக்கு 1500 ரூபாய் எனக்கு நீங்க வேண்டாம், நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் தந்துட்டு போறேன் அப்படின்னு சைன் பண்ணி 1 லட்ச ரூபாய் திரும்ப கொடுத்துருப்பேன். இதாயிருக்கும் கிடைந்தது. காசு முக்கியம் அல்ல, ஒருவருக்கு அல்லாஹ்வை பற்றி புரிகிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அவ்வளவு பெரிய விஷயம் சாமானியம் அல்ல. தேவத் என்பது நன்றவங்களா அவர்கள் கடைசி காலத்தில் கடைசி நேரத்தில் கூட காப்பிர்களுடைய வீடுகளிலே சென்று தட்டி மலை கோயிலுக்கு கொட்டி கொண்டிருக்கிறது. அபுலர்களுடைய சம்பவம் ஓவியத்து கொட்டி கொண்டிருக்கிறது. தாங்க முடியாத ஒரு நிலை அந்த நேரத்திலே கதவு தட்டப்படுகிறது. உடனே சொன்னார் அவர், இந்த நேரத்திலே யார் வந்து இருக்கிறாரோ கடுமையான தேவையை வந்து இருக்கிறார், அவர் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் கதவு தந்த நாயகமுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார். என்ன வாழ்க்கையுடைய அர்த்தத்தை புரிவதற்கு ஒரு நசீபை தந்தார், அந்த அர்த்தத்தை புரிந்துட்டே புரிந்ததை உலகத்தில் சொல்லுவதற்கு வாய்ப்பை தந்தார். இதை விட வேற என்ன இருக்கு? வாழ்ந்தால் பணக்காரனாக வாழ்ந்தாலும் வாழத்தான் போகிறோம், ஏழையாக வாழ்ந்தாலும் வாழத்தான் போகிறோம், மரணம் ஒரு நாள் எல்லாருக்கும் உண்டு. மெட்ராஸில் ஓட குடியிருப்புகளிலே இருந்து கொண்டிருக்கிற மக்களை பாருங்கள், குடிக்கிறதுக்கு சரியான தண்ணி கிடையாது. அமெரிக்கால இருந்து வந்த ஒரு டீம் அங்க வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்படுறோம், நாங்க ஹைஜீனிக் ஃபுட் கைப்படாம அப்படி தயாரிச்சு அப்படி சாப்பிடுறோம், எங்களுக்கு நோய் பட்டாது அப்படி சாக்கிற மேல அதே தண்ணியை கூட்டி எப்படா தீங்கிறீங்க நீங்க, எல்லாம் எப்படி உசுருவாங்க ஆச்சரியமா கேட்கிறோம். அப்ப நான் சொல்லலாம் வலிப்பு செல்லம் தான் செய்து காட்டினார். மக்களுக்கு சொல்லுவதற்கு பெரிய பெரிய அறிவுகள் தேவையில்லை. அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? கையை கடையில் உட்கார்ந்து சூப்பி சாப்பிடுறது இல்லை. செல்வாக்கு செல்வங்கள் செய்து காட்டினார்கள், என்ன தராமத்தான் நடப்பாங்க, நான் எவ்வளவு பெரிய ஆளு என்ன நினைச்சிட்டு இருக்கான், நான் சூப்பி சாப்பிட்டேன்னா என்ன எவ்வளவு கேவலமான அவர்களை மதிப்பாக மனிதர்களுடைய பார்வையிலே அல்ல, என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் மறைத்து வைத்திருக்கிற இந்த ஹிதாயத் அதே போன்று ஈமான் என்று சொல்லுகிற இந்த இதனுடைய இஸ்லாத்தினுடைய அசல் தன்மையை எப்படி நாம் ஒருத்தர் உடம்பு சரிக்கான வெளியே சொல்லிக்கொண்டிருக்கிறோமோ அப்படி சொல்லுவதற்கு கடமை கொண்டிருக்கிறோம். கட்டாய கடமை, நிச்சயமான கடமை. இதை பற்றி நாம் அல்லாஹ்விடத்தினாலே கேட்கப்படுவோம். அதனால இதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு எது தெரியுமோ அதை சொல்லுவோம். அடுத்தவர்களே அன்பாக நடப்பது, அவர் யாராக இருந்தாலும் தெரியும், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். நாளையே எந்திரிச்சு போகும்போது இந்த விளையாட்டுல உட்காந்து துவா போவோம், அல்லாஹ் சபாஹனா ஹாதா சபாஹ ஸாலிஹி மசாஹனா மசாஹ தாக்கிரி ஓ குலூபனா குலூபல் காஷிரி ஓ அப்தானனா அப்தானல் முத்தி. நம்ம ஊர்ல துவா கேட்பாங்க. இன்னைக்கு வந்து பல அரங்கங்களிலே காசு கொடுத்து போய் மன நிம்மதியை மனிதன் தேடி கொண்டிருக்கிறார். அதனால என்ன தெரியுமா சொல்றான், ஒரு லிஸ்ட் போட்டு தரலாம், இதை நீ காலையில் எழுந்திரிச்சோன்னு அப்படியே அமைதியா உட்காந்து இந்த லிஸ்ட வாசி அப்படின்னா என்னப்பா லிஸ்ட் அப்படின்னு கேட்டா, நான் இதை தினம் உண்மையும் நல்லவனாக இருப்பேன், என்னால் யாராவது ஒருவருக்கு பிரயோஜனம் ஏற்படும் என்று சொன்னால் அதை கொண்டு நான் சந்தோஷப்பட்டுக் கொள்வேன், யாராவது எனக்கு இழந்து தந்தார்கள் என்று சொன்னாலும் அதையும் நான் பொருந்தி போறது காலையில் வச்சு இப்படி சொல்றாருங்க. யாராவது சொல்லுங்க என் தப்பு வச்சது அதை அவன் சொல்லிடுறான், ஆயிரம் ரூபாய் காசு பண்ணி அவன் சொல்லிடுவான். நீ காலையில் எடுத்து சொன்னா இப்படி எல்லாம் சிரிச்சு உனக்கு பிபி இருக்காரு, உனக்கு வந்து இது ஏறாது. அது இதெல்லாம்
இன்னும் நம்முடைய அட்டாட்சிகளை அவர்கள் பொய்ப்பித்து இருக்கிறார்கள்.
எவ்வளவு பெரிய சிந்தனையை தூண்டுது பாருங்களா என் நடந்து கேள்வி உடனே எழுதிட்டான். இப்ப அவனுக்கு தெரியல, தெரியாம இருக்கான். மார்க்கம் வந்தது, அல்லாஹ் வந்தது, அல்லாஹ்வுடைய தெரியல, மறந்துட்டு இருக்கான், மறைக்கிறான். அவனுக்கு தெரியல இருந்தாலும் மறைத்துக் கொண்டிருக்கிறான். கபலை என்று சொன்னா மறைந்தது என்று அர்த்தம்.
இப்போ இதை ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்
இந்த அர்த்தம் தான் நம்ம கேட்டிருப்போம். இது வந்த அன்னைக்கு அரபு பேர் இதை கேட்டவர்கள் இதை கேட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? அதை ஒருத்தர் கல் வந்துருச்சு அவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் ஆபரேஷன் பண்ணாலே கேச்சு விடுவோம் வைத்தாங்க போவாமா இல்ல அவரை போய் போர் போட்டு தேவை பிடிச்சி போவாங்க நல்லா இருக்கிற நோட்டாக்கிவான் ஆஸ்பத்திரியா போவோம் அப்படின்னு சொல்ற நமக்கு வாழ்க்கையை அழிய போகிற ஒரு மனிதனை பார்த்து ஆதங்கப்பட மாட்டோமா? அதுதான் குரான் வைக்கிற கேள்வி. அப்ப ஆதங்கப்பட்டா என்ன செய்யணும் அப்படின்னா உன்னால் எது முடியுமோ அந்த வகையிலே அவருக்கு அல்லாஹ்வே அறிமுகப்படுத்துவது. அப்ப அறிமுகப்படுத்து அப்படின்னு இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகிறது. ஏன் அப்படின்னு கேட்டா உங்களுடைய சகோதரன் உன்னோடு இருந்தால் வருகிறது, அதாவது அதனுடைய தொடராக வருகிறது. முஸ்லிம்கள் எல்லாம் அந்த காலத்திலே ஹதீஸ்ல வருகிறது சொன்னார்கள். முஸ்லிம் என்ற இளம்பத்திலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டா நெருப்புக்கு சொந்தக்காரர்கள் யார் என்று கேட்டால் அது அவர்கள் தான் அந்த நெருப்பை உடையவர்கள். அவளும் நார் என்று கேட்டால் நெருப்பை சார்ந்தவர்கள் அவர்கள் தான். அவர்கள் யாருன்னா எவ்வளவு தூண தீகா பல இணையோ அதே அவர்கள் மூத்தாகவும் மாட்டார்கள், அதே போன்று உயிரோடு இருப்பார்கள். பல உயிரோடு இருந்து கொண்டிருக்க மாட்டார்கள், மூத்தாகவும் போக மாட்டான், உயிரோடு இருக்க மாட்டான். இந்த ரெண்டு நிலைமையோடு போராடி கொண்டிருப்பார்கள். ஏன்னா உத்தியா சாதிக்கும் அது அவர்களுக்கு நிரந்தரம் என்று முத்திரை கூட்டப்பட்டுவிட்டது. உன்னோடு வாழ்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் இவருக்கு நரகத்திலே மூத்தம் என்பது கிடையாது, அயாசம் கிடையாது. இப்படி அவர் வாழ்க்கை முழுவதும் அந்த வாழ்க்கைக்கு அளவில்லை, திருக்குறள் சொல்கிறது அதற்கு அளவில்லை. ஆண்டு கிடையாது, 80, 100 கிடையாது, கோடி லட்சம் கிடையாது. எத்தனை ஆண்டுகளோ அத்தனை ஆண்டுகள் இருக்க போகிறார் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அவர் அமைச்சரின் சொன்னா வராக்கி அப்புவாமும் என்றாலும் சில கூட்டத்தார்கள் அசாபத்துவும் நாளுடைய சந்தாயம் சில கூட்டத்தார்களே அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அவர்களுடைய பாவங்களின் காரணமாக நெருப்பு அவர்களை தீர்ந்துகிறது, நெருப்பு அவர்களை கொடுக்கிறது. அவர்களை அப்படியே அது மூத்தாக்கி விடும். சில கூட்டத்தார்கள் ஒரு கூட்டத்தார் எப்படின்னா சாவவும் மாட்டான், புறத்திருக்க மாட்டான், அதாவது நரகத்தில் முஸ்லிம்களும் போடப்படுவார்கள், காஃபிர்களும் போடப்படுவார்கள். அப்ப காஃபிர்களா பார்ப்பான் இந்த பயணம் என்ன அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே நடந்துச்சு. ஆனா இது உங்களுடைய வந்து கிடக்காத அவர் அப்படியே மனதால முன்பு கூடி ஏன்னா தான் செய்த பாவத்துக்கு தௌபா செய்யல, காமாந்தான் தௌபா செய்யல, வேற அடுத்தவர்களுக்கு ஜனம் கொடுத்தாரு, இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப கூடி குடிவாரு இவ்வளவு வாய்ப்புகளை அல்லா தந்து ஈமானை கொடுத்து ரசூலை கொடுத்து புரிகிற மாதிரி தேவத்தை கையிலே கொடுத்து படிச்சுக்கிட்டே இருந்தாலும் வாய்ப்பை ஏற்படுத்தி அத்தனைக்கு நாசம் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவலையிலே நோந்து ஒடிந்து அப்படியே ஒரு முஸ்லீம் தலையை தொங்க கொடுத்துருப்பார். இந்த காவிரி அப்படி திரும்பிட்டு வித்தினியும் பார்ப்பாங்க கொஞ்ச நேரத்துல ஆனா ஆனா அப்படின்னு வாய் மாசம் நிறுத்த மாட்டார். பேசிக்கலாம்
ஒரு சொர்க்கத்தில் ஈமான் போட்டு ஒரே நல்லா இருந்துட்டா அப்போ என்ன நடக்கும் அதை திரும்பி பார்ப்பான் காத்து. உடனே ஜவானியா தான் ஜவானியா என்ன ஆச்சு இதெல்லாம் எங்க போனாரு அவர் சொல்லுவாரு வந்தாசம்னா இதெல்லாம் ஈமான் உங்க உள்ள இருப்பதன் காரணமா தூக்கி சொருக்கத்துல போட்டு நெருப்பினுடைய அடையாளங்கள் இருக்கும் உன நல்ல கணக்கியமும் நீங்கள் கருவப்பட்டாலும் கூட கணக்கியதனுடைய அடையாளங்கள் இருக்கும். சாதாரண உள்ளே போன அந்த சொர்க்கவாதிகளும் நான் அந்த நரகவாதிக்கு போயிட்டு வந்தவரும் அங்க சமமான மாட்டா நரகாய் நெருக்கிட்டு போயிடும். அப்ப கிடங்கணும் அந்த இடத்துல. அப்ப உடனே அவன் சொல்லுவான் அதை திருப்புவான் அதான் முன்னாடியே சொல்லிட்டான் அவன் எப்படி தெரியுமா அந்த காதல் உடனே புலம்புவான் இத நடக்க போற ஒரு விஷயத்தை ரப்பு சொல்றான் அந்த காதல் உடனே சொல்லுவான் ரூபமா எவத்து என்னுடைய உடல் ஆகத்துக்கு ஆரோக்கியத்திற்கு நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்கு நீங்கள் துவா செய்ய வேண்டும்.